2015 அக்டோபர் மாத தென்றலிதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் சூர்யா துப்பறுகிறார். முப்பரிமாண மெய்ப்பதிவின் முடிச்சு பாகம் 14. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பாஸ்டன். முன்கதை: ஷாலினிக்கு சக ஆராய்ச்சியாளரிடமிருந்து துப்பறிவாளர் சூர்யாவின் உதவி கேட்டு மின்னஞ்சல் வந்தது. சூர்யா, ஷாலினி, கிரண் மூவரும் குட்டன்பயோக் என்னும் முப்பரிமாண உயிர்ப்பதிவு நிறுவனத்துக்கு விரைந்தனர். அவர்களை வரவேற்ற நிறுவனர் அகஸ்டா கிளார்க் உயிரியல் முப்பரிமாண பதிப்பால் மனிதர்களின் உள் அங்கங்களின் பற்றாக்குறையை தீர்க்க இயலும், ஆனால் திசுக்களை நிராகரிக்காமல் இருக்க ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்துவமாக பதிக்க வேண்டி உள்ளது என விளக்கினாள். முப்பரிமாண பதிப்பால் முழு அங்கங்களை உருவாக்க இன்னும் தாண்ட வேண்டிய தடங்கல்களை விவரித்தாள். முதல் தடங்கள்: திசுக்கள் உயிரோடு செயல்பட சத்தளித்து வீண் பொருள் அகற்ற ரத்த ஓட்டம் தேவை. அதற்கான நாளு முடிவதற்கு மெல்லிய பிளாஸ்டிக் இழைகள் மேல் 4 திசு அணுக்களை பதித்து பிறகு இழைகளை எடுக்க வேண்டியுள்ளது என்று விளக்கினாள். ஆனாலும் முழு அங்கங்களை, அதிலும் மிக நுண்ணிய அங்கங்களை பதிப்பது இன்னும் கடினம் என்று கூறி வியன்னாவில் ஒரு விஞ்ஞான குழு நியூரான் உயிரணுக்களை முப்பரிமாணமாக பதித்து மூளையின் சில சிறு பகுதிகள் போல் பணியாற்றி செய்துள்ளனர் என்று அகஸ்டா கூறினாள். ஆனால் அங்க நிராகரிப்பின்றி பதிப்பதற்கு அவரவர் மூல உயிரணுக்களை கொண்டு வளர்த்த திசுக்களால் அங்கம் பதிக்க மிக நேரமாவது ஒரு பெரும் தடங்கல் என்றும் விளக்கினாள். அப்படியானால் குதன்பயோர் எவ்வாறு அந்த 3 தடங்களை தாண்டி முன்னேறியுள்ளது என்று கேட்டார் சூர்யா. அதற்கென குட்டன்பயோர் மிகச் சிறந்த நிபுணர்கள் அடங்கிய விஞ்ஞான குழுவை திரட்டியுள்ளதாக கூறினாள். பிறகு குட்டன்பயோர்கிற்கு சிறந்த நிபுணர் குழுவை திரட்ட தேவைப்பட்ட நிதியை எப்படி சேர்க்க முடிந்தது என்று சூர்யா கேட்க, அதை பற்றி அகஸ்டா அடுத்து விளக்க ஆரம்பித்தாள். முதலீடு திரட்டுவதில் எனக்கு எதுவும் பழக்கமே இல்லை. அதற்கான ஆனா அவனா கூட தெரியாது. நிறுவனம் என்ன விவரங்கள் அளிக்க வேண்டும், யாரிடம் போய் முதலீடு கேட்க வேண்டும், எல்லாமே சுத்த சூன்யந்தான். கிரண் இடைமறித்தான். ஓ சே, உங்களுக்கு என்னுடன் அப்போ பரிச்சயம் இல்லாம போச்சு. ஐயோ பாவம், நான் மட்டும் அப்போ அங்க இருந்திருந்தேனா? சொடக்கு சொடக்குன்னு கண் சிமிட்டத்துக்குள்ள முதலீட்டாளர்களை வரிசையா நிக்க வச்சு வாங்கி கொடுத்திருப்பேனே என்று கைவிரல்களை சொல்லிக்கொண்டு சொன்னான் அகஸ்டா. கிணித்தாள். அதனால என்ன கிரண், நாங்க நிச்சயமா இன்னும் முதலீடு திரட்ட வேண்டி இருக்கும். அப்போ உன் கைவரிசையை காட்டினா போச்சு. கிரண் மிக பவ்யமாக குனிந்து வணங்குவது போல் செய்து, தங்கள் தேவைக்கு என் சேவை பாக்கியம், ஆணையிடுங்கள் அரசியாரே என்றான். அகஸ்டா மீண்டும் சிரித்தாள். ஆனால் ஷாலினி முருகனுடன் கிரணை மட்டம் தட்டினாள். ஏய் கிரண், என்ன ரொம்ப தான் மாடி கட்டுற? நீ நிதி திருட்டினதெல்லாம் நம்ம கோடை காலத்துல வீட்டோரமா லெமனேட் கடை வைக்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்கினதுதான். இப்பெல்லாம் நீ விளையாடுறது ஓபியம் வச்சுதானே? கிரண் பதிலளிக்கு முன் அகஸ்டா வியப்புடன் கூவினாள். என்ன ஓபியம்மா, கிரண் போதை பொருள் வச்சு விளையாடுறாரா? எப்படி, சட்டம் பிடிச்சிடாதா? கேள்விகளை அடுக்கிய அகஸ்டாவை இரு கைகளையும் உயர்த்தி நிறுத்தினான் கிரண். ஐயோ அகஸ்டா, சரியான ஆளுமா நீ. ஷாலினி சொல்றது போதைப் பொருள் ஓபியம் இல்லை, அது அதர் பீப்புள்ஸ் மணி, ஓபிஎம். அதாவது எங்க நிதி நிறுவனத்தோட வாடிக்கையாளர்கள் எங்களிடம் ஒப்படைக்கிற நிதியை வெவ்வேறு வகையான வழிகளில் முதலிட்டு அதை பெருக்குவது. அகஸ்டா தலையை பின்சாய்த்து பலமாக சிரித்தார். அட்டகாசம், ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஆனா எங்க நிறுவனத்துக்கு நிதி திரட்டுறதும் ஒரு வழியில ஓபிஎம் தானே, மத்தவங்க கிட்டே இருந்து தானே வாங்குறோம். ஆமாமா, அது கூட போதை பழக்கம் மாதிரிதான் போயிருக்கு என்றான் கிரண். ஒரு கணம் புரியாமல் விழித்த அகஸ்டா பிறகு பளிச்சென புரிந்தவுடன் மீண்டும் வெளியாக சிரித்தாள். ஓ, மேலும் மேலும் ஓபிஎம் நிதி திரட்டுவதும் ஓபிஎம் போதைக்கு அடிமையாவது போல நீங்க. நல்லா இருக்குது இது. ஐ ஹோப் நாட். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் லாபகரமாக்கிட்டா நிதி திரட்ட நிறுத்திடலாம். சூர்யா இடைமறித்தார். அகஸ்டா, ஓபிஎம் இருக்கட்டும், நீங்க குட்டன்பயோர்க்கு எப்படி மூலதனம் திரட்டினீங்க சொல்லுங்க என்றார். அகஸ்டாவும் மூச்சு இழுத்து கொண்டு மேலே விளக்கலானாள். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆ ரைட், நிதி திரட்ட என்னவெல்லாம் செய்யணும்னு நான் தடுமாறிக்கிட்டு இருந்த போது ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் நான் தச்சையிலா முட்டி மோதிக்கிட்ட ஜேக்கப் ரோசன்பர்க் ஆபத் பாந்தவனா எனக்கு எல்லா உதவியும் செஞ்சார். கிரண் மீண்டும் இடைமறித்தான். நல்ல வேளை அவர் ரோசன்பர்கா போயிட்டார். ஐஸ்பர்கா இருந்தா போச்சு, முட்டன்பயோ டைட்டானிக் மாதிரி மூழ்கியே போயிருக்கும். அகஸ்டா மீண்டும் கலகலக்கவும் ஷாலினியும் தன் பங்குக்கு பர்க் கோதாவில் குதித்தாள். ஆமாமா, அது மட்டும் ஐசன்பர்கா இருந்தா ஒரே அன்சர்டனா போயிருக்குமே, என்ன செய்யறதுன்னு தடுமாறி இருப்பீங்க. கிரண் தன் கழுத்தில் ரத்தம் வருவது போல் அறுத்து காண்பித்து எக்களித்தான். செம அறுவசிஸ், ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்கு, குச்சோ அடக்க முடியாமல் சிரித்த அகஸ்டா. வா, நீங்கெல்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க, நான் சமீப காலத்துல இவ்வளவு சிரிச்சதே கிடையாது, ரொம்ப தேங்க்ஸ் என்று மெச்சினார். எப்போதும் காரியத்தில் கண்ணா இருக்கும் சூர்யாவும் இப்போது சேர்ந்து கொண்டார். ஐசன்பர்க் நைஸ், ஒண்ணு பாத்தீங்களா, பர்க்னு சொல்ல போனா இவங்க நிறுவனமே குட்டன்பர்க் பேர் சார்ந்துதான் இருக்கு. அவரையே சந்திச்சிருந்தா நிறுவனத்துல பங்கு கேட்டிருப்பாரோ. சரி சரி, பர்க் மகாத்மியம் போதும், விஷயத்துக்கு வரலாம். ஜேக்கப் எப்படி உங்களுக்கு நிதி திரட்ட உதவினார்? அகஸ்டாவும் சுதாரித்துக் கொண்டாள். ஜேக்கப் ஒரு நிதித்துறை மந்திரவாதின்னு சொல்லணும். சில தினங்களுக்குள்ளேயே எங்க நிறுவனத்தின் குறிக்கோள்கள், தேவையான நிபுணத்துவம், அதற்கான செயல்பாட்டு நிதி திட்டம் எல்லாவற்றையும் கோர்த்து பல மூலதனதாரர்களுடன் சந்திப்புகள் ஏற்பாடு செய்து அவர்கள் மயங்கும்படி பிரம்மாண்டமான வாய்ப்பாக ஜோடித்து விட்டார். அந்த வேகத்தால் என் தலை கிரண சுற்றியது. அலெக்சை நுட்ப ஆராய்ச்சியில் முழு கவனம் செலுத்த விட்டுவிட்டு நானும் ஜேக்கப்பும் பம்பரமாக சுழந்தோம். வெகு சில வாரங்களுக்குள் பல மில்லியன் டாலர்களை பெரும் நிறுவன மதிப்பளவில் ஜேக்கப் சேகரித்து விட்டார். அதனால்தான் என்னால் மிகச்சிறந்த நிறுவன குழாத்தை ஈர்க்க முடிந்தது. சூர்யா, சரி, இப்போ குட்டன்பர்க் தொழில்நுட்பங்களின் விவரம் தெரிய வேண்டும். முழு அங்க பதிப்பின் மூன்று தடங்களை எப்படி தாண்ட முடிந்தது என்று விளக்குங்கள் என்று அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினார். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வெவ்வேறு ஆனால் ஒன்றுக்கொன்று உதவக்கூடிய நுட்பத்திறன் கொண்ட நிபுணர் குழுக்களை நான் திரட்டி ஒருங்கிணைத்தேன். அதனால்தான் மற்ற ஆராய்ச்சி நிலையங்கள் சாதிக்க இயலாத முன்னேற்றங்களை எங்களால் சாதிக்க முடிந்தது. உதாரணமாக நாளமிடலை எடுத்துக்கொள்வோம். சூர்யா சரியாக யோசித்தபடி பிளாஸ்டிக் குழாய் மேல் புரத மாலிக்கூல்களையும் உயிர் அணுக்களையும் பதித்துத்தான் அதை செய்ய இயலும். இதுவரை செய்யப்பட்டதில் முழுமையான இரத்த ஓட்டம் செலுத்த முடியவில்லை. ஏனெனில் குழாய்களின் விட்டம் உடலில் உள்ள கேபிலரிகளை விட பெரியது, அங்கம் முழுவதும் பரவ இயலாது. ஷாலினி ஆமோதித்தாள். புரியுது, கேபிலரி அளவு சிறிதானால் தானே அங்கங்களின் இந்த இடத்தெல்லாம் குழாய் ஊடுருவி எல்லா பகுதியிலும் ரத்தம் ஓடும். அப்போதுதான் எல்லா உயிரணுக்களும் சத்து பொருள் அளித்து கழிவை அகற்ற முடியும். நீங்க அதை நிவர்த்திச்சீங்களா? எப்படி? அகஸ்டா தொடர்ந்தாள். ஆனால் எங்கள் குழு அந்த நுட்பத்தை பல மடங்கு முன்னேற்றி கேபிலரி அளவுக்கு மெல்லிய இழை குழாய்களை உருவாக்கி உள்ளார்கள். அதற்கு மூலமானவர் எங்கள் பிளாஸ்டிக் நிபுணரான நீல் ராபர்ட்சன் என்பவர். அவர் குழாய்களுக்கு பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கின் இயல்புகளை தீவிரமாக ஆராய்ந்து வெவ்வேறு விதமாக முயன்று இப்போது கேபிலரிகளை விட மெல்லிய விட்டம் கொண்ட இழைகளை உருவாக்கி உள்ளார். அவற்றின் மேல் புரதங்களையும் உயிரணுக்களையும் பதிப்பதால் அங்கங்களில் இரத்த நாளும் உடலில் இருப்பது போலவே விரிந்து பரவி ஊடுருவ முடிகிறது. அதனால் நாளமிடல் என்னும் முதல் தடங்களை நாங்கள் மொத்தமாக கடந்து விட்டோம். ஷாலினி கைதட்டி பாராட்டினாள். வாவ், பிரமாதம், கேட்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. மத்த ரெண்டு தடங்களை கடந்தாச்சா? அகஸ்டா பதிலளிக்க தொடங்கினாள். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.